என்னுடைய நண்பர் வீட்டுல ஒரு வயசானவர் இருந்தாரு. அவரோட வேலை என்ன தெரியுங்களா, ரோட்ல போவாரு, இல்ல வைக்காது வெளியில போவாரு, காயலாங்கலைக்கு போவாரு, பழைய சாமான்கள் எதை கிடைச்சாலும் கொண்டு வந்து வச்சுக்கிடுவாரு. கிழிஞ்ச பேப்பர் ஒரு பக்கம் இருக்கும், கிழிஞ்ச துணி ஒரு பக்கம் இருக்கும், இது எதுக்குன்னா இது புனி துணியா யூஸ் பண்ணலாம் பாரு, இந்த கயல் ஒரு பக்கம் இருக்கும், எல்லாமே வேஸ்ட் பொருள், இரும்பு சாமான் குப்பை, கயல் கட்டலாம் பாரு, கொடி கட்டலாம் பாரு, அதே குப்பையா குடிச்சுக்கிட்டே பாரு. அது ஏறத்தாழ ஒரு ரூம்ல கிட்டத்தட்ட முக்கால் ரூம்க்கு வந்துருச்சு, உள்ள யாரும் போக முடியல, இவர் மட்டும் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த முனையில உட்காந்து சாப்பிட்டுட்டு அந்த ரூம்ல அப்படியே படுத்திருக்காரு. என்னை கேட்டாரு, என்ன இது இப்படி ஒரு கூப்பையை அடைச்சு வச்சுட்டு இருக்காரு, இதை வெளியே எட்டு போட மாட்டேங்கிறாரு, நாற்ற வேற எடுக்குது, அடைஞ்சு கிடக்கிறதுனால பூச்சி கூட்டம் வேற வருது, இதை நகர்த்தே மாட்டேங்கிறாரு, என்ன பண்ணலாம், வயசானவர் ஒரு 30 வயசு பையன்தான், பொருளெல்லாம் தூக்கிட்டு வெளில கிளம்பிடாரு சொல்லிட்டான். ஒரு 40-50 வயது விடில் ஏற்றிட்டு சொன்னா சேர்க்காது, அவனுக்கு அறிவு இல்ல, அப்படி திட்டலாம். ஒரு 80 வயது மனிதன் திட்டவும் முடியல, கண்டிக்கவும் முடியல, குப்பையோ நிறைய இருக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல. நான் சொன்னேன், கபாலீஸ்வரர் கோயில் அப்பா பழகும் வண்டி கலை தண்ணியில கலந்து அப்படி லைட்டா தெளிச்சு விட்டு திருநீர் நமக்குன்னா பூசலாம், பொருள்களுக்கு எப்படி பூசறது, எல்லாத்தையும் குழைச்சு தெளிச்சு விட்டுருது. தெளிச்சுக்கிட்டே இருந்தாரு. ஒரு நாள் வீட்டுக்கு போறேன், அந்த ரூம் காலியா கிடக்கு. இனியா இவ்வளவு காலியா கிடக்கு, அவரு இருக்காரு, பெரியவர் இருக்காரு, பெரியவர் இல்லாம ரூம் காலியாச்சுன்னா பெரிய விஷயம் இல்ல, பெரியவர் இருக்கிறாரு, இனியா ரூம் காலியா இருக்கு, எப்படியா அப்படின்னு. அது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அது என்ன அப்படின்னு, ஒரு பாம்பு போன மாதிரி ஒரு நாள் பாத்துட்டாரு. ஆஹா, உள்ள பாம்பு இருக்கு போல இருக்கு, இந்த ரூம்ல என்னால இருக்க முடியாது, எல்லா குப்பையும் வெளியில போட்டுட்டு இந்த ரூம் திரும்ப ஒட்டல அடிச்சு வைக்கணும். எடுத்து ஆளை வந்து கூப்பிட்டா, ஆள் என்ன பண்ணாலும், ஐயா நீங்க மேல இருங்க, எல்லா சாமானும் எடுத்து போட்டுட்டு பாம்பு அடிச்சுட்டு உங்களை கூப்பிடுறேன். அவன் எடுத்து கொண்டு போய் குப்பை கோயில போட்டுக்கிட்டான். அவர் வந்த பையன் போட்டா கேட்கலாம், பேரம் போட்டா கேட்கலாம், வந்த ஆள் குப்பை கோயில போட்டு போயிட்டான். வந்து என் பொருள்லாம் எங்க, அதுல குப்பையில போட்டாச்சு. அதுல அது இருக்குதான் ரொம்ப முக்கியம், பாம்பு போகணுமா பொருள் இருக்கணுமா, என்ன முடிவு பண்ணு. இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப சுத்தமா இருக்கு, அந்த ரூம் பயன்பாட்டுக்குரியதா மாறிடுச்சு. நீங்க ஈசனும் அம்பிகையும் அப்பனும் இருக்கக்கூடிய அந்த நீரை தெளித்து வந்ததற்கு இவ்வளவு பலன் சொன்னா, நாம திருநீர் பூசினா என்ன தெரியுமா பொருள், நம்ம இதயத்துல இருக்கக்கூடிய வேண்டாத குப்பையெல்லாம் அதுவே போயிடும். ஒரு ஆள் வந்து எடுத்து எரிஞ்சிட்டு போயிடுவான், நான் இதை வச்சிருந்தேனே, அதை வச்சிருந்தேனே, அவரை வெற்றி கொள்ளணும்னு வச்சிருந்தேனே, இவரை ஜெயிக்கணும்னு வச்சிருந்தேனே, இந்த போட்டியில வெற்றி, இதெல்லாம் குப்பை தூக்கி எறி. பிறரை வெற்றி கொள்வதற்கு பெயர் வெற்றியே இல்லை, வேற யாரங்க வெற்றி கொள்ளணும், நான் என்ன வெற்றி கொள்ளணும், முதல்ல அளவுக்கு அதிகமா பெருக்கிற என் உடம்ப வெற்றி கொள்ளணும், அளவுக்கு அதிகமா வேறு வேறு விஷயங்கள்ல சிந்திக்கின்ற என் மனதை நான் வெற்றி கொள்ள வேண்டும், தேவையில்லாத பொருளின் மீது பற்று வைக்கக்கூடிய என் சிந்தையையே வெற்றி கொள்ள வேண்டும். சொன்ன பேச்சு கேட்காம இருக்கக்கூடிய மேயக்கூடிய என்னுடைய ஐம்புலன்களை நான் வெற்றி கொள்ள வேண்டும். சாப்பிட்டாச்சு வயிறு நிரம்பி இருக்கு விடுறோமா, சாப்பிட்டாச்சு வயிறு நிரம்பி இருக்கு விடுறோமா, உங்க திருப்திக்காக ஒரே 1 ரூபா உள்ளக்கல், உங்க திருப்திக்காக ஒரே 1 ரூபா உள்ளக்கல், இப்படி எவ்வளவு ரூபாய் உள்ள போகுது. அதுவும் இன்னும் 2 பேர் இந்த பர்த்டே ஃபங்க்ஷன் மாதிரியான மேட்டர்ல சிக்கணும்னா முடிஞ்சது இருக்காத, நான் ரொம்ப நினைச்சுக்கிறது இதெல்லாம் முடிய வரைக்கும் மாட்டாம இருக்கணும்னு நினைச்சுக்கிறது, வாயை கட்டவே முடியல. 4 பேர் 4 ஆர்டர் பண்ணிட்டு இதுல கொஞ்சம் சாப்பிடுங்க, இதுல இது ரொம்ப நல்லா இருக்கு, இதுல கொஞ்சம் சாப்பிடுங்க, இது எல்லாத்தையும் 4 தையும் போட்டா நம்ம வயது என்ன வண்ணத்தாடியா, முடியாத செரிக்கணும்ல செரிக்காதே, ஆனா அது நடக்கிறது இல்ல. நாம வெற்றி கொள்ள வேண்டியது நாம் தானே தவிர வேறொருவர் இல்லை. நம்முடைய கேவலமான சிந்தனையிலிருந்து நாம் மீண்டும் வெற்றி பெற வேண்டுமே தவிர நமக்கு இன்னொருத்தர் பகைவதே கிடையாது. நீங்க உங்களுக்குள்ள அன்பை உருட்டெடுக்க வைங்க, எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கட்டும், எல்லோரும் நல்லா இருக்கட்டும், இந்த அன்பு உற்றெடுக்க வைத்ததற்கு பின்னால் உங்களை திட்டுகின்ற ஒரு மனிதனை கூட நீங்கள் பார்க்க முடியாது, ஒரு மனுஷனை கூட பார்க்க முடியாது. சொன்னா தெரியுங்களா, பேருந்துல வந்துகிட்டேன், என் குருநாதர் பக்கத்துல உட்கார்ந்து பேருந்துல வந்துகிட்டே இருக்கும் போது பின்னால ஒருத்தரு என் குருநாதர் ஜன்னல் ஓர சீட்ல உட்காந்துருக்காரு, இவர் இந்த நான் இந்த பக்கம் உட்காந்துருக்கேன், முன்னால ஒருத்தர் வாந்தி இருக்காரு, பஸ் ஓடிக்கிட்டு இருக்கும் போது யாராவது வாமிட் பண்ணா அதை அப்படியே பின்னால இருக்கிறோம் முகத்துல அடிக்கும், நிற்கும் போதுதான் பண்ணணும்,
அவர் ஓடிக்கிட்டு இருந்த பேருந்துல வாங்கி ஒரு சுகம் இந்த சுகமாவுடைய முகத்துல அப்பா வாங்கியும் பட்டுச்சு. அவர் அப்படியே துண்டை எடுத்து தொடச்சுக்கிட்டு சொன்னாரு, நல்ல வேலை நான் வாழ்த்தி எடுத்து வேற யாராவது என்ன திட்டாம சுவாமி என்ன காப்பாத்தினார், மிக்க மகிழ்ச்சிங்க. இவருக்கு வாமிட்டிங் சென்சேஷன் வந்து இவர் வாழ்த்து எடுத்து வேற யார் வாழ்த்தியாவது பட்டிருந்ததுன்னா அவங்க இவரை திட்டிருப்பாங்க, நான் அவனை திட்ட போறது அந்த வாய்ப்பு எனக்கு தரல. இது எவ்வளவு நேரம் ஆயிட போது, எங்க முன் சீட்டுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் கொடுத்த சாமி பின் சீட்டுக்கு அதை கொண்டு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிட போது. ஆனா நமக்கு அந்த எண்ணமே இல்ல, யோ பாத்து அடியா என்ன தின்ன, மறுநாள் நாம எடுத்துட்டோம்னா சொல்ல வார்த்தை நல்ல வேலை முன் சீட்டுக்கு வந்த வாமிட்டிங் சென்சேஷன் பின் சீட்டுக்கு வராம என்ன கடவுள் காப்பாற்றினார். நன்றி. நம்மளால என்ன சொல்லிருக்கோம் யோசிப்பார் அந்த தருணத்துல, அந்த தருணத்துல ஒண்ணும் அப்புறம் இல்ல, ரெண்டு நாள் கழிச்சு யோசிச்சு அந்த வேகம் அந்த வாமிட்டிங் அடிச்சு அந்த வாந்தி எடுத்து கவிச்சு மொத்தம் நாற்றம் இருக்கிறது. நான் பக்கத்துல உட்கார்ந்துருக்கேன், எனக்கே ஜீரணிக்க முடியல சார், எனக்கும் வந்து போல இருக்கு சார் அப்படின்னு. பரவாயில்ல எடுத்து தொடச்சுக்கிறேன் அப்படின்னு, பரவாயில்ல எடுத்து தொடச்சுக்கிறேன். என்னங்க இப்படி ஒரு மனநிலையா? அப்படிப்பட்ட மனநிலை உடையவர்களால் தான் இந்த தேசம் அழகா இருக்குது. நான் முன்னால உட்கார்ந்தது யோசிச்சு பாருங்க, முன்னால உட்கார்ந்தது உங்க பையனா இருக்கான், அதாவது உங்களுடைய பெண்ணாக இருக்கிறது, உங்களுடைய பெயரன் பெயர்த்தியாக இருக்கிறது. பின்னால நீங்க வாந்தி போயிடுச்சுன்னா என்ன சொல்லுவீங்க? குழந்தைக்கு உடம்பு முடியல, இங்க வந்து பார்த்தாலும் நான் பாத்துக்கிறேன் உடனே அப்படின்னு இங்க வாந்தி எடுத்த குழந்தையை நம்முடைய மடி மீது கிடத்தி கொண்டு கவலைப்பட்டுக் கொண்டிருக்கோம். அப்போ அது யாரோ ஒருவர் என்பதனால அவரை நாம திட்டம் சபிக்கிறோம். அது நம்ம வீட்டுல ஒருத்தரா இருந்தா, நாமளா இருந்தா, அதனால யாராவது ஒருவர் தவறு செய்கிறார்கள் சொன்னா என் குணர் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுவார். ஒரு பெண் வந்து கணவனின் மீது கேஸ், கணவன் நல்லவர், மனைவி வந்து தவறா கேஸ் கொடுத்துட்டான், என் குணர் ஒரே ஒரு பாவம். அந்த பெண்ணுக்கு என்ன கஷ்டமோ, இவன் அனுபவிக்க வேண்டிய வினையை இவன் அனுபவிச்சு முடிச்சிருப்போம், அவ அனுபவிக்க வேண்டிய வினையை அவ அனுபவிச்சு முடிக்கணும் அப்படின்ட்டு ஒண்ணுமே பேசல, ஒண்ணுமே பேசல, எதிர் சண்டைக்கு போகணும்னு சொல்லல, நீயே வெற்றி பெறுவேன்னு ஆசீர்வதிக்கல, உன் வினையை நீ அனுபவிச்சு முடி, அவ வினையை அவ அனுபவிச்சு அவ்வளவு. நம்முடைய வினையை நாம் அனுபவித்தே தீர வேண்டும், அதை எதை வைத்து மாற்ற முடியாது. இங்க வந்து உட்கார அளவுக்கு நம்முடைய வினை நல்லா இருக்கேன்னு சந்தோஷப்படும். வேற எங்கேயாவது காக்க வச்சிருந்தாருன்னா, எங்க ஒரு நண்பர் சொன்னாரு, நீங்க வரல நான் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாரு. எங்க குண்டாரு உடனே சொன்னாரு, மன்னிச்சுக்கோப்பா நான் வந்துடுறேன் அப்படின்னாரு. சரி அப்படின்னு எல்லாம் வந்து பேசி கீசி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவர் சொன்னாரு, நல்ல வேலை உங்களை இங்க காக்க வச்சது, ஒரு ஆஸ்பத்திரியில டாக்டருக்காக காக்க வச்சிருந்தா எப்படி இருக்கும், கவலை வேற. ரிப்போர்ட் வருவோம், ரிப்போர்ட் என்ன சொல்லுவாங்க, டாக்டர் என்ன சொல்லுவாங்க, ரிப்போர்ட்டை பார்த்துட்டு டாக்டர் என்ன சொல்லுவாங்க, இவ்வளவு கவலை இருக்கு. இன்னைக்கு எடுத்த ரிப்போர்ட்டே நாளைக்கு எடுத்தா சார், நேற்றுக்கு எடுத்த மாதிரியே ரிப்போர்ட் இன்னைக்கு இருக்குமா, இல்ல இன்னைக்கு வேற மாதிரி ரிப்போர்ட் இருக்குமா? ரிப்போர்ட் சொல்லுவாரு, ரிப்போர்ட் எடுக்கிறவர் சொல்லுவார், மேடம் எனக்கு ரிப்போர்ட் எடுக்கிறது மட்டும்தான் வேற, நீங்க டீடைல்ஸ் எல்லாம் டாக்டரை பார்த்து கேட்டீங்க, அங்க இருக்கிற அட்டண்டர் நர்ஸை பார்த்து கேட்டீங்கன்னா டாக்டர் சொல்லுவாரு. டாக்டர் ஒண்ணு இல்லைங்கிற விஷயத்தையே கூட டாக்டர் தான் சொல்லுவாங்க, அவங்க வாயை திறக்க மாட்டாங்க, அதுலயே நில்லுன்னு போட்டிருக்கோம் ரிப்போர்ட்ல, ஏங்க நில்லுன்னு போட்டிருந்துங்க டாக்டர் சொல்லுவாரு, ஒண்ணு இல்லையே போட்டிருங்க டாக்டர் சொல்லுவாரு, ஏன்னா நீங்க டாக்டரை தான் பார்க்கணும். அப்போ நம்முடைய வினையெல்லாம் தீர்ந்து போச்சுன்னு யார் சொல்லணும், நான் சொல்லக்கூடாது, சிவபெருமான் சொல்லணும், டாக்டர் சொல்லுவாரு. இங்க இருக்கிற சீஃப் டாக்டர் யாரு, சிவபெருமான் தான். உங்க உடம்புக்கு ஒண்ணுமே இல்ல, உங்களுக்கு வியாதியே இல்ல, உங்களுக்கு எதிரியே இல்ல, உங்களுக்கு பகையே இல்ல, உங்களுக்கு இனிமே எல்லாம் நல்லதாதான் விளைய போகுது, உங்களுடைய ஆற்று நல்லா இருக்குது, கண்ணு நல்லா இருக்குது, வயிறு நல்லா இருக்குது, உங்களுடைய எல்லா சிஸ்டமும் நேச்சுரலா இருக்குது அப்படிங்கறத சொல்லணும். யார் சொல்லணும், சீஃப் டாக்டர் தான் சொல்லணும், கபாலீஸ்வரரும் கற்பவர்தான் சொல்லணும், நான் சொல்ல முடியாது. உள்ளார் நல்லார் முனையறிந்த வளம் கொண்டு இறைவர் அடியாருக்கு மாறாது அழிக்கும் வாய்மையார். சில பேர் இருக்காங்க, ஒண்ணு உடைச்சா இப்ப நான் சொன்னேன்ல, எனக்கு வந்து மயிலாப்பூர்ல 4 மாடை வீதியில ஒரு வீடு கிடைக்கணும், மண்ணோடு வீடு கிடைக்கணும், அதை நான் வாழ்ந்ததற்கு பின்னால் அருள்மிகு கற்பகாம்பாளுடனாகி அருள்மிகு கபாலீஸ்வரர் கோயிலுக்கு எழுதி கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு நான் ஒரு பிரார்த்தனைய வச்சேன். இப்ப நான் வாழறேன், கிடைச்சிடுச்சு, 4 மாடை வீதியில மண்ணோடு ஒரு வீடு கிடைச்சிடுச்சு, போகும்போது நான் எழுதி கொடுத்துட்டு தானே போகணும். ஆனா அப்ப என்ன, எனக்கு அப்புறம் இல்ல, என் சந்ததிக்கு அப்புறம், என் சந்ததினா எவ்வளவு காலம், நான் முதல்ல என்ன சொல்லணும், எனக்கு அப்புறம் இல்ல, என் வாழ்நாளுக்கு பிறகு இது கோயிலுக்கான சொத்து. அப்ப சுவாமி அவரோட சொத்தை கொடுக்குறாரு, பரவாயில்ல நீ 4 மாடை வீதியில இருந்துட்டு போ, உனக்கு அப்புறம் இது என்கிட்டதான் வரும், நான் அப்ப பாத்துக்கிறேன்னு கொடுக்குறாரு. ஆனா நம்மளுடைய கல்முஷமான எண்ணம் அதை விடல, இன்னொரு 2-3 தலைமுறைக்கு நம்ம வீட்டுலயும் இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சா நம்மளோட எண்ணம் அப்படி நினைக்கும். ஆனா முனைவர் அப்படி இல்லை. இந்த போர்க்களத்துல பெருகின்ற வெற்றியின் மூலமாக பொருள் ஈட்டினால் அந்த பொருளை திருக்கோயிலுக்குரிய தொண்டுக்குத்தான் செய்வேன், சிவன் அடியார்களுக்கான தொண்டிற்குத்தான் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய்மையா இருக்கிறான். உளம்பொருள் அழிக்கும் வாய்மையார், அடியாக்கு மாறாது அழிக்கும் வாய்மையார். மாறவே இல்லை, உண்மைய பிறந்து பேசுறது இல்ல. நம்மால் உண்மையை ஒவ்வொரு விதத்துக்கும் ஒவ்வொரு விதமா பேசுவாங்க. ஒரே நேரத்துல ஒரே விஷயத்துக்கு ரெண்டு மூணு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாள் தெரியும். பஸ் ஸ்டாண்ட்ல இதை நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன். பஸ் ஸ்டாண்ட்ல கணவன் மனைவியும் இருந்தாங்க. கணவனுக்கு போன் வருது, என்னது அம்மா கீழே விழுந்துட்டாங்களா அப்படின்னு ஒரு தகவல். இவரா இதான் சொல்ற, அம்மா கீழே விழுந்துட்டாங்களா அப்படின்னு ஒரே ஒரு எக்ஸ்பிரஷன். பக்கத்துல இருந்த மனைவி, வயசான காலத்துல சும்மா இருக்க வேண்டியதானே, வீட்டுல சும்மா இல்லாம அங்க போறேன் இங்க போறேன்னு அலைய வேண்டியது, அப்புறம் உழுந்து வாங்கிட்டு கை உடஞ்சிருச்சு கால் உடஞ்சிருச்சுன்னு என் பிராணனை வாங்க வேண்டியது. கணவன் அடுத்த டைலாக் சொன்னார், விழுந்தது எங்க அம்மா இல்ல உங்க அம்மா. அச்சுச்சோ பாவங்க, இந்த வயசுக்கு அப்புறமும் ஓடி ஆடி வேலை செஞ்சு வேலை செஞ்சு உழைச்சு உழைச்சு ஓடா இருக்கிற எங்க அம்மாவுக்கு என்ன விட்டா உதவி செய்யறதுக்கு வேற யாரு இருக்கா. ஒரே செய்திதான், அம்மா கீழே விழுந்து கால் உடஞ்சிருச்சு. ஒரே செய்தி, ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னால வேறொரு கணவனை பெற்ற தாயாக இருந்தால் இது சும்மா இருக்க வேண்டியதுதான், அங்க இங்க போய் உழைச்சுக்கிட்டு என் உயிரை எடுக்குது. அது தன்னை பெற்ற சொந்த தாயாக இருந்தால் உழைச்சு உழைச்சு உடா போன அம்மா எப்படிங்க. நம்முடைய வாய்மையெல்லாம் இப்படி இருக்குதான், ஒவ்வொரு நேரத்துக்கும் வேற வேற விதமா மாறுதான். ஆமா, அன்னைக்கு அலுவலகத்துல ஒரு சின்ன தகராறு, ஒரு பையன் கண்ணாடிய உடைச்சிட்டான். கண்ணாடிய உடைச்ச பையனை அலுவலகத்துக்கு உள்ள இருக்கிறவர் சொன்னார், சார் எந்த பையன் கண்ணாடியை உடைச்சானோ அவங்க அப்பாவை கூப்பிட்டு அதுக்கான காசை வாங்கிடுங்க அப்படின்னு. நான் செஞ்சுக்கிட்டே சொன்னேன், சார் கண்ணாடியை உடைச்சது உங்க பையன் சார். அப்படியா சார், குழந்தைங்க தானே சார் விட்டு போங்க அப்படின்னு. குழந்தைங்க தானே விட்டு போங்களா. முதல்ல யாரோ ஒருவராக இருந்தால் அதற்கான தண்டனையை நாம் வேறு விதமாக பிக்ஸ் பண்றோம். அது நம்மளா இருந்தா நாம இருந்தால் அதுக்கு மன்னிப்பு கேட்கும். யோசி பாருங்க, டிராபிக்ல டிராபிக் ரூல்ஸ் ஒபே பண்ணாம வேகமா போயிட்டா, சார் நிறுத்துங்க சார் எனக்கு கமிஷனர் தெரியும், தெரிஞ்சா தெரியும், நீ வந்தது தப்பு தானே, இல்ல எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும், நான் இவருக்கு பாடம் எடுத்திருக்கிறேன் இவரோட பையனுக்கு பாடம் எடுத்திருக்கிறேன் இதெல்லாம் சொல்ற இடமா இல்ல. அனிவத்திற்கு இந்த பக்கம் வரேன், வரும்போது ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் ப்ரொபோஷனுக்கு வரணுன்றதால வண்டி இப்படி நேரம் விட்டுட்டேன், இந்த ஆட வர போங்க அப்புதான் போங்க அப்படின்ட்டேன். அவர் வந்து அவருடைய டிராபிக் போலீஸ் நிறுத்திட்டாரு. நிறுத்திட்டு ஆட்டோ நிறுத்தின உடனே நான் தலையை நீட்டினேன், பாருங்க போங்கன்ட்டாரு போங்கன்ட்டாரு. நான் சாயங்காலம் போய் சொன்னேன், ஏன் ரொம்ப நன்றி, கோயிலுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு போவாங்க. நீங்க கோயிலுக்கு நேரம் ஆயிடுச்சு போறீங்க, உங்க பொருளாதார காலம் எதிர்ப்பு ஒரு லாரி வந்தா நீங்க சிவபுரத்துல போய் சேர்ந்துருவீங்க. சிவபெருமானே சொல்லியது போல யோசிச்சு பாருங்க, நான் சிவன் கோயிலுக்கு வர வேண்டும் என்று வந்தேன்னு சொல்றேன், அப்ப கூட நேரத்தில் அப்ப போங்கன்னு அனுப்பிச்சுட்டாரு. சாயங்காலமா பார்க்கும் போது ஒரு வார்த்தையை சொன்னாரு, நீங்க சிவன் கோயிலுக்கு போகணும்னு போறீங்க, கொஞ்சம் லாரியேறி வேகமா வந்திருந்தா சிவ லோகத்துக்கு எல்லாம் டிக்கெட் கிடைச்சிருக்கும். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய இடம் சாதம், எவ்வளவு கவனமா இருந்தாலும் அடிபடும் அது வேற விஷயம். அது என்கிட்ட நிறைய சான்றுகள் இருக்கு, நானே அதுக்கான இலக்கு நிறைய நேரத்தில் ஆகியிருக்கிறேன். மாற்றாக்கு அமரில் அழிந்து உள்ளோர் வந்து கம்பால் மானிதயம் மாற்றும் பரிசு பேசினால் அதனை நடுவு நிலை வைத்து குற்றும் ஒதுங்கும் ஆழ்வினையால் கூலி என்று சென்று எரிந்து போற்றும் வென்றி கொண்டு இசைந்த பொண்ணும் கொண்டு வருவார். அவங்கிட்ட வந்து யாராவது உதவின்னு கேட்டா நடுவுலையோடு நின்று போரிட்டு அந்த போரில் பெற்ற பரிசினை செல்வமா மாற்றி அதை கொண்டு சிவனடியார்களுக்கு உதவி செய்வார். போர் செய்யறதுன்னு ஒத்துக்கிட்டா கண்ணாபின்னாலும் போர் செய்யறதில்ல, நடுவுநிலையோடு இந்த போரினை செய்யலாமா, இவர்கள் அதற்கு தகுதியானவர்களா. நம்ம சுவாமி கிட்ட கேட்கிற நிறைய விஷயத்த சுவாமி உடனே டிக்கடிக்கிறது இல்ல தெரியுமா, நிறைய விஷயத்த டிக்கடிக்கிறது. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தருக்கு சொந்த வீடு அமைச்சது, அவங்க சொந்த வாடகை வீட்டுல இருந்து சொந்த வீட்டுக்கு வரும்போது அந்த ஹவுஸ் ஓனர் அழுதாரு. ஒரு வருஷம் இல்லைங்க, அவங்க அங்க இருந்தது 22 ஆண்டுகள் அந்த வாடகை வீட்டுல இருந்தாங்க. 22 இயர்ஸ் அவங்க அங்கிருந்து சொந்த வீட்டுக்கு வரும்போது அந்த ஹவுஸ் ஓனர் அழுகுறாரு. என்ன ஹவுஸ் ஓனர் யாராவது அழுவாங்களா, 22 வருஷம் இன்னும் கிளம்புறான் அப்பா கிளம்புறான், நான் வேற ஒரு ஆள் அதிக குழந்தை கொடுத்து வச்சுருந்தாலும் சொல்லுவாங்க ஹவுஸ் ஓனர். ஆனா ஏன் இவங்க போ, நான் கேட்டேன் என்ன அப்படி எதுங்க இவங்க கிட்ட சார், இல்ல இவங்க இவங்க மாதிரி இந்த வீட்டை பார்த்துக்கிட்டாங்க,
இவங்க வீடு மாறி இந்த வீட்டை பாத்துக்கிட்டாங்க. அப்படி 22 வருஷம் பாத்துக்கிட்டதுனாலதான் அவங்களுக்கு கபாலி சொந்த வீடு கொடுத்து அனுப்புறாரு.
இது இன்னொருவர் வீடுதானேங்கிற அலட்சியம் இல்ல, தன்னுடைய வீட்டை போலவே பார்க்கணும். ஒருத்தர் பில்டிங் கட்டுறது, இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல மேற்பார்வையாளராக இருந்தார். அந்த மேற்பார்வையாளராக இருந்தவர் அடுத்தடுத்து இன்ஜினியரிங் படிச்சவங்க இப்ப நிறைய வராங்க, அதனால குறைந்த சம்பளத்துக்கு இன்ஜினியர்ஸே வர ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ இனிமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையில கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றவங்க மேஸ்திரி எல்லாம் வச்சுக்கிறது இல்ல அப்படிங்கறதுனால அவர் என்ன சொல்லிட்டாரு, இவருக்கு அவ்வளவா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது வீடு கட்டும் போது. அப்போ இவரு சொன்னாரு, ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க, அந்த நிர்வாகம் வீடு கட்டி இருக்கக்கூடிய நிர்வாகம், அந்த நிர்வாகத்திட்ட போய் இவர் சொல்றாரு, நான் இந்த பணியிலிருந்து ஓய்வு பெறுகிறேன், என்னை விட சிறிய வயதில் இருக்கக்கூடியவர்கள் மேல்நிலையில இருந்து என்னை அதிகாரம் பண்றாங்க, அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, நான் அதனால ரிசைன் பண்றேன், போதும் நான் அவங்க உழைச்சது போதும் அப்படின்னு அந்த நிர்வாகம் சொல்லிச்சு. இப்ப கட்டிக்கிட்டு இருக்கீங்களா வீடு, இதை மட்டும் கட்டி முடிச்சுட்டு உங்க மேற்பார்வையில கட்டி முடிச்சுட்டு நீங்க வேலையை விட்டு ஓய்வு பெற்றலாம், இதான் உங்களுடைய லாஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கையில போதும். சரி நான் உடனே சொல்றேன் கேட்க மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லி அந்தா வரவுல வகி போனா செலவுல வகின்னு ஏனோ காரணம் ஒரு வீட்டை கட்டிட்டாரு. மௌலிவாக்கம் மாதிரி கட்டினாரா என்னன்னு தெரியாது. கட்டுறது பேர் வழியில கட்டிக்கிட்டு இருந்தாரு, கட்டி முடிச்சாச்சு. சாவி எல்லாம் கொண்டு போய் நிர்வாகத்திட்ட கொண்டு போய் சாவி கொடுக்குற நாள் ஓனரை காணும். அந்த ஓனர் வந்த உடனே சாவியை கொண்டு போய், ஐயா நீங்க சொன்ன மாதிரி கட்டி முடிச்சுட்டீங்கய்யா, இந்தாங்க அந்த வீட்டோட சாவி, அப்படியா வைங்க உட்காருங்க அப்படின்னு உட்கார்ந்த உடனே, இனிமே ஓய்வு எடுக்க போறீங்க? ஆமா, இனிமே எதுவும் செய்ய போறது இல்ல, வேலை எதுவும் செய்ய போறது இல்ல, நான் ஓய்வுதான் இருக்க போறேன், இது வரைக்கும் உழைச்சதெல்லாம் போதும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். மகிழ்ச்சி, நீங்க கட்டின வீட்டை இந்த நிர்வாகம் உங்களுக்கே தருது, இனிமே நீங்க அந்த வீட்லயே மகிழ்ச்சியா இருக்கலாம். ஆஹா, இது நமக்கான வீடுன்னு முதல்லயே தெரிஞ்சிருந்தா நான் இன்னும் கொஞ்சம் சிறப்பா கட்டியிருப்பேனே. இல்ல, 5 மூட்டை மணல் போட்ட இடத்துல 1 மூட்டை மணலும் 4 மூட்டை சிமெண்ட்டுமா கலந்து போட்டு கட்டி இருப்பேனே, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பவுண்டேஷன் போட்டிருப்பேனே. இது யாரோ வாழ போற வீடு, யாரோ குடியிருக்க போற வீடுன்னு நினைச்சு நினைச்சு ஏனோதானோன்னு கட்டிட்டேனே, இது நான் இருக்க போறேன்னு நினைச்சிருந்தா தேக்கு மரத்துல இழைச்சு இழைச்சு போட்டிருப்பேனே அப்படின்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னும் முடியுமா? இதெல்லாம் நிர்வாகமே செலவு பண்ணிருக்கோம். அதுபோல இந்த உடம்புல யாரோ இருக்காங்க, யாரோ இருக்காங்கன்னு நாம நினைச்சுட்டு இருக்கோம். இந்த உடம்பு நம்முடையது, நம்முடைய வீடு, நம்ம உடம்பையே நாம சுத்தமா வச்சுக்கலன்னா நாம எங்க போய் வெளியில சுத்தத்தை வச்சுக்கோம்? நம்ம மனசுலயே குப்பை போடுவோம் நிரம்பி இருந்ததுன்னா நாம போய் சுவாமி ஒரு உண்மையை பண்ணிட்டாரு, வீட்டை சுத்தமா கொடுத்தாரு, அதுல இந்த வீட்டை நீயே வடிவமைச்சுக்கோன்னு இடத்தை கொடுத்தாரு, பொருட்கள் எல்லாம் கொடுத்துருக்காரு. நம்ம ஏனோதானோன்னு வீடு கட்டி யாரோ தான் வந்து இருக்க போறாங்கன்னு நினைச்சுட்டு இருக்கிறோம். சுவாமி கடைசியில கீயே நம்ம கிட்டே கொடுத்துருக்காரு, இந்த அந்த வீட்டுல நீயே போய் வசி அப்படின்னு. அப்ப நம்ம மறுத்தப்பட்டு பயன் இல்லை. அதனால வீடு கட்டும் போதே ஒழுங்காக கட்ட வேண்டும் என்பதை விண்ணப்பமாக வைத்து, இன்ன வகையால் பெற்ற நிதி எல்லாம் ஈசன் அடியார்கள் சொன்ன சொன்னபடி நிரம்ப கொடுத்து, தூய போனகமும் கண்ணது நறுமை கறி தயிர் பால் கழிவுள் மண்ணும் அன்பின் நெறிவிடரா வழித்தொண்டு ஆற்றி வைக்கினார். அன்புட நெறி பிழல. சில பேர் உணவு போடுறோம்னு சொன்னா சில பேர்லாம் உணவு கொடுப்பாங்க, வருகின்றவர்களுக்கு அன்னதானம் கொடுத்துட்டு அவங்க சொல்லுவாங்க, நான் எவ்வளவு அன்னதானம் பண்றேன் பாத்தீங்களா அப்படிம்பாங்க. அப்படிலாம் சொன்னாங்கன்னா அந்த மாதிரியான அன்னதானத்தை பெறுவதை விட பெறாமல் இருப்பது நல்லது, அப்படிலாம் சாப்பிடவே கூடாது. இதை கோயிலுக்கு வரவங்களுக்கு நான் அன்னதானம் பண்றேன், 1000 பேருக்கு பண்றேன், 10,000 பேருக்கு பண்றேன் அப்படி ஒருத்தர் சொல்றான்னா அந்த அன்னத்தை நாம் பெறாமல் இருப்பது நம்முடைய சாத்தியம். அப்படி சொல்லவே கூடாது. ஒருத்தருக்கு துணி வாங்கி கொடுத்தா சொல்லலாம், பணம் கொடுத்தால் சொல்லலாம், வீடு வாங்கி கொடுத்தா சொல்லலாம், ஒரு பசியாக இருக்கின்ற போது உணவு வாங்கி கொடுத்தால் அதை யாரிடமும் சொல்லிவிடக் கூடாது. இவருக்கு பிச்சை நான் தான் போட்டேன்னு சொன்னீங்கன்னா உங்களை விட பிச்சைக்காரன் வேற யாருமே இல்லை. ஒரு நாள் அடிக்கடி சொல்லுவாரு, இவருக்கு உணவு நான் தான் வாங்கி கொடுத்தேன் சாப்பாட்டுக்குன்னா, உன்னைய விட பிச்சைக்காரன் யாருமே இல்லடா ஊர்ல இருந்து. அது என்ன தெரியுமா, அந்த புண்ணியம் போயிடும், அந்த புண்ணியம் போயிடும். அதனால யாருக்காவது உணவு வாங்கி கொடுத்தால் அந்த உணவை நான் தான் வாங்கி தருகிறேன் என்று ஒருபோதும் வெளியே சொல்லிவிடாதீர்கள், அந்த புண்ணியம் போயிடும், அதை சொல்லவே கூடாது. அன்பின் நெறிழா வழித்தொண்டு ஆற்றி வைக்கினார் மற்ற இந்நிலைமை 12 நாள் வையம் நிகழ செய்து வழி உற்று அன்பின் சென்னறியாத உமையாள் கணவன் திருமருளார். யாருடைய வார்த்தையை போடுறார்கள், உமையாள் கணவன் திருமருளார், கற்பகத்தினுடைய துணைவன் திருமருளார், கற்பகத்தின் திருவருளால் மட்டுமல்ல கற்பகத்தின் துணைவன் திருவருளால், உமையாள் கணவன் திருவருளால் பெற்ற சிவலோகத்தில் அமர்ந்து பெரியா உரிமை வருவினார். சிவலோகத்துக்கு போனோம்னா கொஞ்ச நாள்ல திரும்ப இங்க உலகத்துக்கு அனுப்பிவிட்டுவாங்க, அந்த புண்ணியம் முடிஞ்சவுடனே. ஆனா இவருக்கு இல்ல, அமர்ந்து பெரியா உரிமை மறுவினார், முற்ற உழந்த முனையடுவார் என்னும் நாமம் உன்னுடையார், அவரு பிறந்த போதும் நாமம் இருக்கு. என்ன நாமம்னு சொன்னா முனையிடுவாருங்கிற நாமம், ஆனா அவருடைய பெயர் குறிப்பிடல. இந்த முழுக்க முனையிடுவாருங்கிற பெயர் தான் குறிப்பிடப்பட்டிருக்கே தவிர, அவருடைய சிறப்பு பெயர் தான் குறிப்பிடப்பட்டிருக்கே தவிர, போர்க்களத்தில் நின்று போர் செய்யக்கூடிய வீரன் என்கின்ற பெயரைத்தான் முனையிடுவார் என்கின்ற பெயராக கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எழக்கூடிய போர்க்களத்திலும் முனையிடுவாரே முன்னிற்கட்டும், அவரே வெற்றியை பெற்று நமக்கு தரட்டும். அதுக்கு பதிலாக நம்மால் ஒன்றையும் ஒன்றுதான் செய்ய முடியும். முனையிடுவாருக்கு வேணா ஒரு வஸ்திரம் சாத்த முடியும், அருள்மிகு கற்பகாம்பாளனாகி அருள்மிகு கபாலீஸ்வரருக்கு வேணா ஒரு அபிஷேகம் பண்ண முடியும், நம்மால் அவ்வளவுதான் பண்ண முடியும். அதுவே அதிகம், அதுவே அதிகம். இன்னும் சொல்ல போனா அதுல எதுவுமே செய்ய வேண்டாம், ஒரு கும்பிடு போட்டு போயிடும், ஒரு கும்பிடு போடலாம், அது முடியும்ல, முன்னால நிக்க முடியும்ல. முனையிடுவாருங்கிற நாயனார் அங்க இருக்கு, 63 நாயன்மார்கள்ல கற்சலையா இருக்குது, முன்னால இன்னும் ஒரு கையெழுத்து கும்பிடு போட முடியாது. ஐயா எனக்காக போர்க்களத்துல போய் நீ ஏன் நின்று செய், நீ என்ன செய்வ, நீ என்ன தருவ, நான் உனக்கு ஒரு கும்பிடு போறோம், அவ்வளவுதான் என்னால முடியும். என்னால பணம் காசு வசதி எல்லாம் செய்யறேன்னு சொல்லுவேன் தவிர நான் செய்ய மாட்டேன். உண்மையில நான் ஒரு லஞ்ச பேசுகிறாரு, நான் என்ன சொல்றேன், செய்ய மாட்டேன். அதனால ஒரு கும்பிடு போடுறேன், எனக்காக என்னுடைய போர்களில் நீயே நில், முனைமுகத்து நீயே நில், வெற்றிகளை பெற்று எனக்கு தா என்பதை வேண்டுதலாக வைத்து இந்த முனையிடுவார் புராணத்தை யாரெல்லாம் சிந்தித்திருக்கின்றார்களோ கேட்டிருக்கின்றார்களோ அவர்கள் அத்துணை பேருக்கும் வாழ்க்கையிலே வெற்றியை முனையிடுவார் நாயனாரே பெற்றுத் தருவார் என்பதை சொல்லி திரு ஆடனை அப்படிங்கிற தலம், திருவாடானை அப்படின்னு சொல்லக்கூடிய தலம், நோய்கள் எல்லாம் நீங்கக்கூடிய தலம். அந்த தலத்து இறைவனை வணங்கினால் எல்லா நோயும் நீங்கிடுவோம், உடம்புல எங்க வேணாலும் நோய் இருக்கட்டும். நான் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நோயை பத்தி நிறைய பேசினதுக்கு காரணம் திருவாளானை தலம் தான். விதவிதமா நோய், அதை அர்ச்சனை பண்ணுவதன் மூலமாகவே நோய்கள் நீங்கிடும் சொல்றாங்க. அதனாலதான் நம்ம ஊர்ல வந்து நிறைய அர்ச்சனை வச்சிருக்காங்க, அஷ்டோத்திரம், திருசதி, சகஸ்ரநாமம்னு நிறைய வச்சிருக்கிறதே இந்த நோய்கள் நீங்கிவிடும் என்பதற்காகத்தான். நோய்கள் நீங்கக்கூடிய தலம் திருவாளானை. பெரிய ரத்த அழுத்தம் உடையவர்கள், பிளட் பிரஷர் இருக்கிறவங்களுக்கு கூட, பிபி இருக்கிறவங்க கூட அந்த பதிகத்தை படிச்சு குணமாகி இருக்கு. அது நடந்த நிகழ் தகவல். இந்த முனையிடுவார் நாயனார் புராணத்தை இருந்து சிந்தித்த உங்கள் இல்லமும் உள்ளமும் என்றென்றும் மகிழ்வார் நிறைந்திருக்கு இறைவன் தோழர்கள் செய்ய வேண்டும் என்பதை மீண்டும் ஒரு முறை பிரார்த்தனையாக வைத்து நீங்கள் செல்லக்கூடிய எல்லா இடங்களிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும். இறைவன் நமக்கு வெற்றியை தந்தால் அதை முனையிடுவாருக்கே நாம் சமர்ப்பிப்போம் என்பதை சொல்லி இருண்டு ஒழுகின்ற ஆரோண்டு விழுகின்ற நிலர் உண்டு வளர் கொண்டு நிதியுண்டு நொதியுண்டு மதியுண்டு கதியுண்டு நிலை உண்டு நிலை உண்டு ஊருண்டு வேறுண்டு உடையுண்டு உடையுண்டு உண்டு உண்டு மகிழவை உணவு உண்டு சாந்தபுரம் உணவு உண்டு வளமும் உண்டு தேருண்டு கரையுண்டு பறியுண்டு மற்றொரு செல்வங்கள் யாவும் உண்டு என சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.